بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وآله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون وقال أيضا ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى புகழ்கள் எல்லாம் அதெங்கிருந்தாலும் வானங்களுக்கு மேலே என்ன புகழ்கள் போலப்பட்டு கொண்டிருக்கின்றனவோ பூமிகளுக்கு கீழே எந்த புகழ்கள் இருக்கின்றனவோ எல்லா புகழ்களுக்கும் சொந்தக்காரன். மேலும் இந்த வையகத்தில் அது புகழப்பட்டாலும் புகழப்படவில்லை என்றாலும் மனித கோடிகள் புகழக்கூடிய புகழ்கள், மலக்குமார்கள் போற்றக்கூடிய புகழ்கள், எல்லா படைத்தினங்களும் செய்யக்கூடிய தஸ்பீஹ்கள், எல்லா புகழ்களுக்கும் சொந்தக்காரன் அந்த வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனே. அல்ஹம்துலில்லாஹ், அவனுடைய சலாமும் சாந்தியும் அவனுடைய தூதரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுக்கு முன்னால் வந்த அவர்களுடைய சகோதரர்களாகிய அனைத்து நபிமார்கள் மீதும், மேலும் அவர்களுடைய தோழர்களாயிருந்த சஹாபாக்கள், குடும்பத்தினர்கள், கயாமத்தினால் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த போதனைகளையும் வாழ்க்கை வழிமுறையும் எடுத்து நடக்கக்கூடிய நல்லடியார்கள் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் இவைகளை எமது வாழ்க்கையில் எடுத்து நடப்பதன் மூலமாக இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் ஈடேற்றம் பெறலாம், எமக்கு நல்வாழ்க்கை இருக்கிறது சந்தோஷம் பெறலாம் என்று சொல்லியிருக்கிறானோ அப்படிப்பட்ட நல்ல செயல்களை, ஏவல்களை இயன்றளவு அவசரமாக வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எவைகளை எல்லாம் விட்டு அது எமக்கு கூடாது, இந்த உலகத்திலேயும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தும், ஆகிரத்தில் நிரந்தரமான தோல்வியை தரும் என்று சொல்லி அல்லாஹ் விலக்கியிருக்கிறானோ அந்த விலக்கல்களை முற்றுமுழுதாக உடனடியாக எமது வாழ்க்கையிலிருந்து தவிர்ந்து கொள்ளும்படி தக்வாவை கொண்டு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று முழு உலகத்திலேயும் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு மேலோட்டமான பார்வையில் பார்த்தால் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அநேகமான படித்தவர்கள், பிரபலமானவர்கள், இன்னும் எத்தனையோ துறைகளில் துறை சார்ந்தவர்கள், முன்னோடிகள் எல்லாம் இன்று மார்க்கத்தை படித்து இஸ்லாத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். பூர்வீக முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகம், அதேபோல இஸ்லாத்தை படித்து இஸ்லாத்துக்கு வரக்கூடிய சகோதரர்கள் எடுத்துக்கொண்டால் அவர்களும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், குடும்பங்களாக இருக்கலாம், இன்று இஸ்லாத்தின் பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்துள்ளே நாம் பார்த்தால் இன்று மாஷா அல்லாஹ் முன்னொரு காலம் இருந்ததை விட இன்று மக்கள் தொழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். குஃபர், ஷிர்க், பிதாவிலிருந்து அப்பாற்பட்டவர்களாக, தூரமானவர்களாக இவைகளை எல்லாம் பகிரங்கமாக பயான் செய்து வாழ்க்கையிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களாக நாம் இருக்கிறோம். ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டால் வருடா வருடம் ஹஜ்ஜினுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்குது. முஸ்லிம்கள் லட்சக்கணக்கில் செலவழித்து இன்னைக்கு ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக என்று சென்று கொண்டிருக்கிறார்கள். வரலாறு காணாத அளவு இலங்கையிலிருந்து கூட முஸ்லிம்கள் இன்று உம்ராவுக்கு வருடாந்தம் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நோன்பு நோக்கக்கூடியவர்களை பார்த்தால் இதுபோல இதுமா இன்னைக்கு மஸ்ஜிதுகள் நாளுக்கு நாள் கட்டப்பட்டுக் கொண்டும் விசாலமாக்கப்பட்டுக் கொண்டும் விரிவாக்கப்பட்டுக் கொண்டும் இருக்குது. குரானை பிரிண்ட் பண்றதை பார்த்தா அச்சிட்டுறதை பார்த்தா இன்னைக்கு முன்னால் அச்சிட்டதை விட பல மடங்கு அதிகமாக அச்சிடப்பட்டு விநியோகிக்கப்பட்டுக் கொண்டிருக்குது. தாவாவுடைய அமைப்புகளை பார்த்தா முழு உலகத்திலேயும் தாவாவுடைய அமைப்புகள் அதிகரித்துக் கொண்டும் மக்கள் தம்மை அர்ப்பணித்துக் கொண்டும் அதிலே சேவை நோக்கமுள்ளவர்களாக எந்த ஒரு ரிட்டர்னும் பிறவி அதாவது உலகத்தில் எந்த கூலியையும் எதிர்பார்க்காதவர்களாக நிறைய பேர் தாவாவிலும் நாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். இவைகளை பார்க்க சந்தோஷமான ஒரு காட்சி, இவைகளை பார்ப்பது ஒரு சந்தோஷமான காட்சி. இதெல்லாம இன்றைக்கு சோசியல் மீடியாவை எடுத்துக்கொண்டால் அது பல வகையான வெப்சைட்ஸ்ல இன்றைக்கு பார்க்கிறோம். மீடியாவை எடுத்துக்கொண்டால் சேனல்கள், ரேடியோ எடுத்துக்கொண்டால் இஸ்லாமிக் சேனல்கள் இன்னைக்கு இன்டர்நேஷனல் சேனல்களாக டிவியில இருந்தாலும் ரேடியோவில் இருந்தாலும் இன்டர்நெட்டில் இருந்தாலும் பல வகையான அமைப்புகள் தாவாவுக்காக வேண்டி உருவாக்கப்பட்டு மாஷா அல்லாஹ் பூரா உலகத்திலும் மக்கள் தீன விளங்கி தீனின் பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இது உண்மையில் ஒரு சந்தோஷமான காட்சி, வரவேற்கத்தக்க காட்சி. ஆனால் இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானு இந்த மனித குலத்திலிருந்து மனிதரிடமிருந்து எதிர்பார்க்கிறது ஒரு வகையில் நாம் பார்த்தால் இன்னைக்கு குவாண்டிட்டி எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் குவாலிட்டி அவருடைய தரத்தை எடுத்து பார்த்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கியாமத்தினால் நெருங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எல்லா பள்ளிகளும் பூர்த்தியாகும், அதாவது நிரம்பி வழியும், மக்கள் எல்லாரும் தொழுகைக்கு வருவார்கள். ஆனால் அதுல ஒருத்தருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டதான்னு பார்த்தா சந்தேகமா இருக்கு. அதுல ஒருத்தருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குமா என்றது சந்தேகம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஏன் கண்ணியமா சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னும் ஒருத்தர் வருகிறார், இன்னும் ஒருத்தர் அவர் பரட்டை தலையுடையவர்களாக பிரயாணம் செய்தவராக ஆடையில் தூசி படிந்தவராக இந்த மூணு செயலும் இருக்குது. ஒரு மனிதர் பிரயாணத்தில் இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய துஆக்களை கபூல் செய்கிறார். பரட்டை கோலத்தில் ஒரு ஏழையாக இருந்து அல்லாஹ்விடத்தில் மன்றாடக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் துஆக்களை கபூல் செய்கிறான். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிரயாணியாக இருக்கக்கூடிய பரட்டை கோலத்தில் ஆடையில் தூசி புழுதி படிந்தவராக அல்லாஹ்விடத்தில் யா ரப் யா ரப் யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்று துஆ செய்வார். ஆனால் இவருடைய சாப்பாடு ஹராம், இவருடைய குடிபானங்கள் ஹராம், இவர் உடுத்திருக்கக்கூடிய ஆடை ஹராம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அன்னா யுஸ்தஜாப், இவருக்கு எங்கிருந்து பதில் அளிக்கப்படும், அல்லாஹ் இவர் ஒரு பொருட்டாவும் மதிக்க மாட்டான், அவர் பிரயாணத்தில் அல்ல, எத்தனை சஜிதாக்கள் செய்தாலும் பரவாயில்லை. மேலும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு தடவை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தை கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், முஸ்லிம்கள் நாம் இன்றைக்கு அப்பர் ஹேண்ட், அதாவது சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறோம், ஏழைகளை எல்லாம் ஜிஸ்யா கட்ட வைத்து எமது ஆட்சிக்கு கீழ் வைத்துக் கொண்டிருக்கிறோம், பத்ருடைய யுத்தத்தில் 313 சஹாபாக்கள் மட்டும், வெறுமனே 300 சஹாபாக்கள் 1000 பேருக்கு முன்னால தைரியமா நின்றாங்க, அல்லாஹ் உதவி எதிர்பார்த்து நின்றாங்க, ஈமான் யக்கீனோட நின்றாங்க, அல்லாஹ் உதவி அவர்களுக்கு கிடைத்தது, அல்லாஹ் உதவி அவர்களுக்கு கிடைத்தது. அன்று இவ்வளவு பலங்களையும் அந்த சக்திகளையும் பார்த்த சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஹதீஸ்களை பின்னால் ஒரு காலம் வரும், பின்னால் ஒரு காலம் வரும் என்றெல்லாம் சொல்லிச் சொல்லியிருந்த நேரம் சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், இவ்வளவு சக்தி வாய்ந்த நாங்களுமா ஒரு நாளைக்கு பலகீனர்களா மாறுவோம், எங்களுக்கு மேல காஃபிர்கள் ஆதிக்கம் செலுத்துவார்களா? இப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த காலத்தில் முஸ்லிம்கள் எண்ணிக்கையில் அதிகமாயிருப்பாங்க, பார்வைக்கு சக்தி வாய்ந்தவர்களா இருப்பாங்க. ஆனால் ஒரு உதாரணம் காட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எண்ணிக்கையில் அதிகரித்தாலும் அது வெள்ளத்தில் அடிபட்டு போற சருகுகளை போல. வெள்ளத்தில் அடிபட்டு எப்படி சருகுகள் ஒரு பவரும் இல்லாம ஒரு தங்குறதுக்கு இடம் இல்லாம ஓடிக்கொண்டிருக்குமோ, இதே போல முஸ்லிம்கள் வெள்ளம் இங்கால் அடித்தா இங்கு ஓடிக்கொண்டிருப்பார்கள், அங்கடித்தா அங்கு ஓடிக்கொண்டிருப்பார்கள். காபிர்களை பத்தி அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய சொன்னாங்க, எப்படி சாப்பாட்டு சகன் வச்சிருந்தா ஒத்தர ஒத்தர் மக்கள் அழைப்பாங்களோ அந்த சாப்பாட்டின் பக்கம், இதே போல முஸ்லிம்களை அநியாயம் செய்யறதுக்கு, முஸ்லிம்களை தாக்குறதுக்கு, முஸ்லிம்களுக்கு விரோதமாக செயல்படுறதுக்கு ஒருத்தரை ஒரு காபிர்கள் அழைத்துக் கொண்டு தாம் கட்சி சேர்ந்து கொண்டிருப்பார்கள், முஸ்லிம்கள் கோழைகளாக இருப்பார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இவ்வளவு சக்தி வாய்ந்த நாங்களா, எங்கட வம்சத்தில எங்கட பரம்பரையில நடக்க போகுது, என்ன காரணம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஃபி குலூபிஹிமுல் வஹன், அவர்களுடைய உள்ளத்தில் வஹன் என்று சொல்லக்கூடிய நோய் இருக்கு, ஒரு வைரஸ், ஒரு கிருமி. சஹாபாக்க கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், மல் வஹன், வஹன் என்றால் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத். இன்னைக்கு நீங்க இருக்கிறத போல இல்ல, சஹாபாக்கள் இருந்துச்சு ஹுப்புல் மவுத் வ கராஹியத்து துன்யா. சஹாபாக்கள் இடத்துல மவுத் ஆதரவு வச்சாங்க, மவுத் ஆசைப்பட்டாங்க, நாம் அல்லாஹ் இடத்துல அல்லாஹ் ரஹ்மத்தின் பக்கம் போவோம், துன்யாவை வெறுத்தாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பின்னால் ஒரு காலம் வரும், எண்ணிக்கையில் அதிகரித்தவர்களா இருப்பாங்க, ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் வகன் என்று சொல்லக்கூடிய இந்த உலக ஆசை இருக்கும். உலக ஆசை, நான் காணிபூமி சம்பாதிக்கணும், சொத்து செல்வம் சம்பாதிக்கணும், மாட மாளிகைகள் கட்ட வேணும் என்ற ஆசை மனிதனிடத்தில் இருக்கும். மௌத்த பத்தி பேசினா பயப்படுவாங்க. என்னோட காதால கேட்டு இருக்கிறோம், இஸ்லாமிய அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, ஏன் மௌத்த பத்தி பயன் பண்றீங்க இந்த சந்தர்ப்பத்தில்? நல்ல நாளையிலேயுமா மௌத்த பத்தி பேசணும்? ஏன் நல்ல ஆடம்பர வாழ்க்கையை பத்தி பேசக்கூடாது? இதுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரைனிங் தேவை. நல்ல நாளையில மௌத்த பத்தி பேசக்கூடாது. சில பேர் சொல்றாங்க, ஈது பெருநாள் அன்று மக்பராவுக்கு போகக்கூடாதாம், அன்று மௌத்துடைய சிந்தனையை கொண்டு வரக்கூடாதாம், அது ஒரு நல்ல நாள், நாம் கொண்டாட வேண்டிய நாள், சந்தோஷமா இருக்க வேண்டிய நாளாம். இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு குர்ஆனில் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு சந்தோஷமான செய்திக்கும் பின்னால் ஆகிரத்தை பற்றி ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறான். ஹதீஸுடைய எல்லா கிரந்தங்களை எடுத்துக்கொண்டாலும் முக்கியமான ஹதீஸ்களுக்கு பின்னால ஆகிரத்துடைய சிந்தனை ஊட்டக்கூடிய ஒரு ஹதீஸ இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்களுடைய ஹதீஸ் கிரந்தத்தில் குர்ஆனுக்கு பின்னால அஸஹல் கிதாப், கிதாபுகளில் மிகவும் சரியானது என்று முழுலகமும் முழு முஸ்லிம்களும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சஹீஹுல் புகாரியிலே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒவ்வொரு பாடத்தையும் முடிக்கிற கடைசி ஹதீஸ் ஆகிரத்தை ஞாபகப்படுத்தக்கூடியதாக, மௌத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு எல்லா பாபிலையும் எல்லா பகுதியையும் ஒவ்வொரு தலையங்கத்தையும் முடிக்கக்கூடிய ஹதீஸ் அது ஆகிரத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய ஹதீஸாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொண்டு வந்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எங்க சொத்து செல்வத்தை பத்தி, எங்க வியாபாரத்தை பத்தி, எங்க சந்தோஷமான செய்திகளை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானோ அநேகமான இடங்களில் வலல் ஆகிரத்து கைருல் லகும், உங்களுக்கு ஆகிரம் சிறந்தது, அது நிரந்தரமானது, அதற்கு தயாராயிக்கோங்க என்று சொன்னாங்க. ஒரு தடவை சஹாபாக்கள் ஒரு யுத்தத்துக்கு போய் வராங்க, நிறைய கனிமத்துக்கள் எடுத்துக்கொண்டு வந்து வாங்கவும் விற்கவும் செய்தார்கள். யாருக்கு என்ன பொருள் தேவையோ அவர்கள் தேவையானவர்களிடத்திலிருந்து வாங்கினாங்க, யார்கிட்ட மேலதிகமான பொருள் இருக்கிறதோ இவங்க விற்கவும் செய்தாங்க. இப்ப ஒரு சஹாபி ரதியல்லாஹு சொல்றாங்க, யார் ரசூலல்லாஹ், இன்றைக்கு பஜார்ல வாங்கவும் விற்கவும் செய்ததில் என்ன மாதிரி யாரும் சம்பாதித்துக் கொள்ளல, நான் தான் அதிகமாக சம்பாதித்தவன் என்று சொல்லி ஒரு பெரும் தொகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு முன்னால் வைத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஸானுக்கும் இக்காமத்துக்கும் இடையில அல்லது ஒரு சுன்னத்தான இரண்டு ரக்காத்துகள் தொழுவது இதனை விட சிறந்தது. சாவிடத்தில் கேட்டாங்க, நான் இதைவிட சிறந்த ஒரு அமலம் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா, இதைவிட சிறந்த லாபம் தரக்கூடிய ஒன்று சொல்லி தரட்டுமா, அதுதான் நீங்க ரெண்டு ரக்காத் நஃபில் தொழுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். இன்னொரு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மரத்தை நப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கமா போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இது என்ன மரம், நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க அபூ ஹுரைரா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நான் ஒரு மரத்தை நட்டுக் கொண்டிருக்கிறேன், இதனை விட சிறந்த ஒரு மரத்தை நட்டதுக்கு நான் உங்களுக்கு சொல்லி தரவா, நீங்க ஒரு சுபஹானல்லாஹ்னு சொல்லுங்க, ஒரு திக்ரு செய்யுங்க, இதை விட நிரந்தரமான ஒரு மரம் சொர்க்கத்தில் நடப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு மனிதனை படைச்சது, இதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற நேரம், தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர், அவன் அனைத்து வசுக்களின் மீதும் சக்தி பெற்றவன், ஆற்றல் மிக்கவன், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, இந்த வாழ்க்கையோட நோக்கமே, இந்த வாழ்க்கையோட நோக்கத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக் கொண்டிருக்கிறான், அல்லதி ஹலகல் மௌத் வல் ஹயாத், அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கை ஒரு பொருட்டாவே மதிக்கல்ல, அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையே ஒரு பொருட்டாகவும் மதிக்கல்ல, மாறாக அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நான் முன்னால் வரக்கூடிய மௌத்தையும் அதுக்கு பின்னால் வரக்கூடிய நிரந்தரமான ஆகிரத்துடைய வாழ்க்கையும் வைத்திருக்கிறது, லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் சிறந்த அமல் செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை பார்ப்பதற்காக. ஆகவே படைக்கப்பட்ட நோக்கமே, இந்த கொஞ்ச கால வாழ்க்கை நம்மிடத்தில் தரப்பட்டிருக்கிறதே, அந்த ஆகிரத்துக்கு நாம் எவ்வாறு தயார் செய்து கொள்கிறோம் என்பதை அல்லாஹ் டெஸ்ட் பண்ணிக் கொண்டிருக்கிறான். லியபுலுவக்கும், உங்களை சோதிக்கிறோம், உங்களை எக்ஸாம் பண்றோம், உங்களை இன்டர்வியூ பண்ணி கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாமிய பெரியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு இந்த நோக்கத்தை குர்ஆன்ல தெளிவுபடுத்தி, கொஞ்ச கால வாழ்க்கைக்காக அல்லாஹ் மனிதன் அனுப்பி, காலத்துக்கு காலம் நபிமார்கள் அனுப்பி இதே விஷயத்தை தெளிவு செய்து கொண்டிருந்தான், தெளிவுபடுத்திக் கொண்டிருந்தான். அந்த வந்த ஒவ்வொரு நபிமார்களும் இதே விஷயத்தை தான், நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி வெற்றி பெறுங்க, இது எல்லா மக்களுக்கும் மத்தியிலையும் போதிச்சாங்க. இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் இன்று படித்தவர்களாயிருக்கலாம், ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களாயிருக்கலாம், செல்வாக்குள்ளவர்களாயிருக்கலாம், இன்று வெளிப்படையில் நாம் முஸ்லிம் தோற்றமாக இருந்தாலும் அநேகமான எமது நடவடிக்கைகள், எமது செயல்களை எடுத்து பார்த்தால் முஸ்லிம்களுக்கு மத்தியில் முதலாவது இருக்க வேண்டிய ஒற்றுமை அது இல்லை, முதலாவது இருக்க வேண்டிய ஒற்றுமை. ஏன், சஹாபாக்களும் கருத்து வேறுபாடு பட்டாங்க, அவங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருந்துச்சு, ஆனால் மனதில் ஒற்றுமை உள்ளவர்களாக ஒன்றுபட்டவர்களாக இருந்தாங்க. நிறைய சம்பவங்கள் சொல்லலாம், உதாரணத்துக்கு சிலவைகளை முன்வைக்கிறேன். ஒரு தடவை ஒரு ஹஜ்ஜிக்கு வந்த ஒரு காஃபிலா, ஒரு கூட்டம் மதீனாவிலிருந்து வருது. மதீனாவுடைய முஃப்தி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன், அவர்கள் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்களுக்கு ஒரு பயான் செய்தாங்க. அதுல சில சட்டதிட்டங்களை சொல்லிக் கொடுக்கிறாங்க. இப்ப அந்த கூட்டம் ஹஜ்ஜிக்கு வருது. ஹஜ்ஜிக்கு வந்தவர்கள் கடைசியா போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய், அதாவது தீட்டு ஏற்படுது. இப்ப இந்த பெண் தவாஃப் செய்யலாமா இயலாதா? இப்ப இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த அந்த ஃபிக்ஹ் கிளாஸ், அந்த மார்க்க சட்ட தெளிவுரையில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அதை செய்யலாம். மதீனாவிலிருந்து வந்த முக்கியமானவர்கள் அங்கு அபிப்பிராயப்படுறாங்க, இவருக்கு கடைசி தவாஃபுல் இஃபாதா செய்துவிட்டு போகலாம், திரும்ப தவாஃபுல் இஃபாதா ஹஜ்ஜுடைய கடமையான கடைசி தவாஃபு செய்வதாக இருந்தால் மதீனாவிலிருந்து வந்து செய்துவிட்டு போகணும், அதனால இவருக்கு அதை செய்துவிட்டு போகலாம். மக்கால இருந்த சஹாபாக்கள் சில பேர் கேள்விப்பட்டு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன், மக்கால இருந்த முஃப்தி அவர்களிடத்தில் ஃபத்வா கேட்கிறாங்க. அவர்கள் சொன்னாங்க, இந்த மாதத்தீட்டுள்ள பெண்ணுக்கு, இந்த மாதவிடாய் உள்ள பெண்ணுக்கு இந்த தவாஃபை செய்ய முடியாது. கண்ணியமான பெரியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் அந்த வந்த காஃபிலா மதீனாவிலிருந்து வந்தவர்கள் அந்த தவாஃப செய்துட்டு போறாங்க. ஏன், எங்களுக்கு முஃப்தி சாப் இப்படி சொல்லி தந்திருக்கிறார். இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்களுடைய கிளாஸ் நாம் இப்படித்தான் படித்தோம். தவாஃபை செய்துவிட்டு போகிறார்கள், அங்க போய் திரும்ப இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்களை சந்தித்த நேரம் அவர்கள் வந்த கூட்டம் இதை முன் வச்சாங்க, நாம் இப்படி போனோம் செய்யக்கூடாது என்று சொன்னார்கள், ஆனா நீங்க செய்யலும் என்று சொன்னீங்க, இதனால நாங்க செய்தோம். இப்னு மசூத் ரலியல்லாஹு கேட்டாங்க, நீங்க செய்தீங்களா? நீங்க செய்தது தவறு, என்னை விட அறிந்தவர் அல்லவா இப்னு அப்பாஸ், நான் சொன்னதுதான் சரி என்று சொல்லல, மாறா இப்னு மசூத் ரலியல்லாஹு சொன்னாங்க என்னை விட அறிந்தவர் அல்லவா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள், என்னுடைய சகோதரர், அவருடைய சொல்லை கேட்டிருக்க கூடாதா? இந்த அளவுக்கு ஒருத்தரை ஒருத்தர் மதிக்கக்கூடியவர்களாக மார்க்க ஞானிகள் இருந்தார்கள். அந்த இரண்டு மதுகப்கள், மதீனாவில் ஒரு மதுகப், மக்காவில் ஒரு மதுகம் இருந்துச்சு, ஆனால் எந்த மதுகபத்தான் செய்ய வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கல, மாறாக ஒருத்தரை ஒருத்தர் மதிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. இதனையும் விட பிரபலமான ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் பனு குரைதாவுக்கு ஒரு ஜமாத்தை அனுப்புறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பினாங்க, நீங்க பனு குரைதாவை போய் சேர்ந்துதான் அசர் தொழ வேணும், நீங்க பனு குரைதாவை போய் சேர்ந்துதான் அசர் தொழ வேண்டும். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு அவசரமா போய் சொல்லி சொன்னாங்க, பனு குரைதால போய் சேர்ந்துதான் அசர் தொழ வேண்டும் என்று. இப்ப சஹாபாக்கள் போய்கொண்டிருக்கிறாங்க, இன்னும் பனு குரைதா அந்த ஜமாத் போய் சேரல, சூரியன் மறைவு, சூரியன் அஸ்தமிக்குது. இப்ப சஹாபாக்கள் கருத்து வேறுபடுறாங்க, சஹாபாக்கள் கருத்து வேறுபடுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தை பனு குரைதாவை சேர்ந்த பின்னால்தான் நீங்க அசர் தொழ வேணும், சூரியன் மறைந்தாலும் பரவாயில்லை, நாங்க பனு குரைதாக்கு போய்தான் அசர் தொழுவோம் என்று சில சஹாபாக்கள் பனு குரைதா வரையும் போனார்கள். இப்ப நேரம் மகரிபுடைய நேரம், இதுக்கு முன்னால் எங்க கூட்டம் இல்ல, சூரியன் மறையப்போகுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடினது நாம வேகமாக போகணும், ஆனா நம்ம வர கிடைக்கல, அசருடைய நேரம் முடிந்துவிட போகுது, நாம் அசரை தொழுதுட்டு தான் பனு குரைதாக்கு போவோம். இப்படி ரெண்டு கூட்டமா பிரிதாங்க, ஒரு கூட்டம் சூரிய மறைவுக்கு முன்னால் அசரை தொழுதுட்டு பனு குரைதாவுக்கு போறாங்க, இன்னொரு கூட்டம் பனு குரைதால போய் சேர்ந்துதான் அசரை தொழுகிறாங்க. நான் கண்ணியமான சகோதரர்களே, பாடம் படிக்க வேண்டியது அரபிகளிடம் இருந்தல்ல, பாடம் படிக்க வேண்டியது இந்த தற்காலத்தில் எழுதப்பட்ட ஃபத்வாக்கள் இருந்தல்ல, எமக்கு பாடம் படிப்பிக்க வேண்டியது குரானிலும் சுன்னாவிலும் இருந்து. அந்த நபியுடைய சுன்னாவை பாருங்க, அந்த ரெண்டு கூட்டமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தாங்க, வந்து யா ரசூலல்லாஹ், நீங்க சொன்னீங்க பனு குரைதால போய் சேர்ந்துதான் அசர் தொழ வேண்டும் என்று, ஆனா நாங்க இப்படி ரெண்டா பிரிஞ்சிட்டோம், ஒரு கூட்டம் அவசரமாக போறதைத்தான் நீங்க நாடி நீங்க என்று சொல்லி அசரை தொழுதுட்டு பனு குரைதாவுக்கு வந்தார்கள், இன்னும் ஒரு கூட்டம் இல்ல பனு குரைதாவுக்கு போய்த்தான் அசர் தொழ வேண்டும் என்று நீங்க சொன்ன வார்த்தைக்காக வேண்டி பனு குரைதாவை போய் சேர்ந்துதான் அசர் தொழுதார்கள். இது ஒன்று சரி ஒன்று பிள்ள, இன்னைக்கு அப்படித்தான் நம்மளுக்கு பத்துவா வேணும், அதுல கேட்ட ஒன்றை சொல்லுங்களே, மதுஹபில் ஒன்றை சொல்றாங்க இல்லையே, ஒரு கேட்ட ஒரு ஃபத்வா வருது இல்லையே, இப்படியும் செய்யலாம் இப்படியும் செய்யலாமா? கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க ரெண்டு கூட்டமும் சரி, ரெண்டு கூட்டமும் சரி, யாரெல்லாம் அசர் தொழுதுட்டு பனு குரைதாவுக்கு போனார்களோ அவர்களும் சரி, யார் பனு குரைதால போய் அசர் தொழுதார்களோ அவர்களும் சரி. இதுக்குத்தான் சொல்றது மார்க்கத்தை இஜ்திஹாத் என்று சொல்லி. நபி இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து, சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து பாடம் கற்க வேண்டிய நாங்க. இன்னொரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது, ஒரு தடவை ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அம்ரு இப்னு ஆஸ், அம்ரு இப்னு ஆஸ் என்று சொல்லக்கூடிய முக்கியமான சஹாபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஒன்றாக நெருங்கி பழகிய சஹாபி, எந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தார்கள் என்றால், ஒரு தடவை ஒரு மேலெண்ணத்தில் ஒரு ஆசையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரோடு பழகிய விதத்தை பார்த்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பார், நான் அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிறேன், இதை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்றதுக்காக வேண்டி, இதை உறுதி செய்வதற்காக வேண்டி ஒரு தடவை ஹஜ்ரத் அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க, யா ரசூலுல்லாஹ், உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்லி நான் தெரிஞ்சு கொள்ளலாமா? உங்களோட உயிர் நண்பர் யார் என்று சொல்லி நான் தெரிஞ்சு கொள்ளலாமா? அவர் எதுக்காக வந்தார் என்று ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அதுல என்ன சந்தேகம்? அபூபக்கர் சொன்னார். அதுல என்ன சந்தேகம்? அபூபக்கர் சித்தீக் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். இப்ப அம்ர் இப்னு ஆஸ் நினைச்சாங்க, சரி நான் ரெண்டாவதா இருக்கும். ரெண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் நினைச்சார் நான் மூணாவதா இருக்கும். அப்ப மூணாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஸ்மான். அப்ப இவர் நினைச்சார் நான் நாலாவது தான். நான் சரியா சொல்ல நாலாவது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபியோட இருந்த முஹப்பத், நபியோட இருந்த நெருக்கத்தில் அவர்கள் மனசுல சொல்லிக் கொண்டாங்க, நான் அஞ்சாவது இருக்கிறேன் போதும், இதை விட கேட்டா நான் கீழே போயிருவேன். அந்த அளவுக்கு நபியோட ஒரு முஹப்பத் வச்சிருந்த அந்த சஹாபி, இவருடைய மகன் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க பின்னால் ஒரு காலத்தில் ரசூலுல்லாஹி வஃபாத்துக்கு பின்னால கொஞ்சம் சஹாபாக்கள் நபியுடைய காலத்தில் வாலிபர்களாயிருந்த, உதாரணத்துக்கு அனஸ் இப்னு மாலிக், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படிப்பட்ட நபியுடைய காலத்தில் வாலிபர்களாயிருந்த சஹாபாக்கள் இப்ப முதுமை அடைஞ்சி அவர்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்தில் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஜமாத் பாதையில் ஒரு பக்கமா போய்கொண்டிருக்கிறது. தூரத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லாருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன், அந்த சிஃபியினுடைய சம்பவம், ஜமலுடைய சம்பவம். சஹாபாக்கள் ரெண்டு கூட்டமா பிரிஞ்சிருந்தாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு தன் வாப்பா அம்ர் இப்னு ஆஸோட சேர்ந்து முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு படையில் இருந்தாங்க. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சேர்ந்தவர்களும், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சேர்ந்த சில பேரும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இருந்தாங்க மதீனாவில். பின்னால் ஒரு காலம் எல்லா யுத்தங்களுக்கு பின்னால் சஹாபாக்கள் ஒன்றுபட்டாங்க, மதீனால வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும், அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இடையில எவ்வளவு பிளவு இருந்ததுன்னு சொல்லி. ஆனால் இந்த ஜமாத் போய்கொண்டிருக்குது. அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூர இருந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து தந்த ஜமாத்ல சொன்னாங்க, இன்றைக்கு பூமியில வாழக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர் அவர்தான். சஹாபாக்களும் தாபீன்களும் இவரோடு இருந்தவர்கள் ஆச்சரியப்படுறாங்க. அப்துல்லா நீங்க என்ன சொல்றீங்க? உங்களோட எதிரியே, உங்களோட கோபக்காரரே அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து நீங்க சொல்றீங்க இன்னைக்கு பூமியில வசிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர் அவர்தான் என்று சொல்லி அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவலைப்பட்டார்கள். கண்ணீர் தோய்ந்தவர்களாக சொல்றார்கள், இங்க நான் அவரோட எந்த பகையும் இல்லை, ஆனால் நடந்த சில சம்பவங்கள் அது அசம்பாவிதங்கள் காரணமாக நாம் இன்று பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அதில் இருந்த ஒரு தோழர் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு தோழர் சொன்னார், நான் இந்த செய்தியை ஹுசைன் இடத்தில் சொல்லவா? ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், பிரச்சனை இல்லை நீங்க சொல்லுங்க. இப்ப அந்த தோழர் போறார் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கதவு தட்டப்படுது. இந்த தோழர் உள்ள போய் சொல்றாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல உங்களை பத்தி இன்றைக்கு ஒருத்தர் ஒரு செய்தி சொன்னார் சொல்லட்டுமா? கேட்டாங்க, யார்? அவர் என்னோட வந்திருக்கிறார், அவர் அழைக்கவா? ஹுசைன் ரலி அனுமதி கொடுக்கிறாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அனுமதி கொடுக்கிறாங்க. இப்ப போன தோழர் வெளியிலிருந்து அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைக்கிறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர் ஆச்சரியமா பார்க்கிறாங்க, என் எதிர்கட்சியில் உள்ளவர் எங்க வந்திருக்கிறார், என் எதிர்கட்சியில் உள்ளவர் அல்லவா வந்திருக்கிறார்? இப்ப இந்த போன தோழர் சொன்னார் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, ஏ ஹுசைனே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரனே, இவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க அந்த பாதையில போய்கொண்டிருந்தீங்க, உங்களை பார்த்து அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இன்றைக்கு பூமியில வசிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு படைப்பிருப்பார் என்று சொன்னால் அவர் இவர்தான் என்று அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு திருப்பி கேட்டாங்க அப்துல்லாவை பார்த்து, அப்துல்லா நீ சொன்னது உண்மையா? சொன்னாங்க, வல்லாஹி எந்த இறைவனின் கையில் என் உயிர் இருக்கிறதோ அவனின் மீது சத்தியமாக இந்த பூமியில அல்லாஹ்வுக்கு மிக சிறந்த ஒரு படைப்பு இன்றைக்கு உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பதாக இருந்தால் அது நீங்க தான். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முஹப்பத் கலந்த ஒரு அன்பு கலந்த ஆத்திரத்துல கேட்கிறாங்க, அவ்வாறு இருந்தா அப்படி இருந்தா நீ கூஃபால வச்சு எனக்கு எதிராக எப்படி நீ போர் செய்திருப்பாய், எனக்கு எதிர்கட்சியில எனக்கு எதிரான படையில நீ எப்படி இருந்தாய். இப்ப அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு சொல்லி காட்டுறாங்க, ஹுசைனே ரலியல்லாஹு அன்ஹு நான் சின்ன வயசுல ஒரு சூஃபியா இருந்தேன், நான் அமல் செய்யக்கூடியவனாக, அதிகமாக தொழக்கூடியவனாக, அதிகமாக ஓதக்கூடியவனாக, பள்ளியிலே கணக்கு நேரம் மிக நேரம் கழிக்கக்கூடியவனாக இருந்தேன். என் வாப்பாவுக்கு இது பிடிக்கல, எந்த நேரம் பள்ளியில் அடிக்கிறது என் வாப்பாவுக்கு விரும்பல. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது உங்களோட அப்பாட்ட ஒரு தடவை என்ன கூட்டி போய் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய மகன் அதிகமாக தொழக்கூடியவராகவும் ஓதக்கூடியவராகவும் இதே விஷயத்தில் கூட கவனம் செலுத்துறார், மக்களோட புலங்குறார் இல்ல, பள்ளிக்கு வெளியில வரார் இல்ல, கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்களே, இவருக்கு புத்தி சொல்லுங்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லலாம், ஒருத்தரை பார்த்து தொழாதீங்க ஓதாதீங்க, தொழுகிறதை குறைச்சு கொள்ளுங்க ஓதுறதை குறைச்சு கொள்ளு, நபி சொல்லலாமா? மாறாக ஞானங்கள் நிறைந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே வார்த்தையில ரெண்டு பேருக்கும் பதில் கொடுத்தாங்க, அப்துல்லா வாப்பா சொல்றத கேளுன்னா, அப்துல்லா வாப்பா சொல்றத கேளுன்னு சொல்லிட்டு அன்னையில இருந்து அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் வாப்பா சொல்றத கேட்டாங்க, வாப்பா இப்ப தொலை சொன்னாங்களா, அப்ப தொழுவாங்க, எப்போத சொல்லுவாங்களா, அப்ப ஓதுவாங்க. இப்படி இருந்த அப்துல்லா ரலியல்லாஹு நீளமான சம்பவம் கடைசி சந்தர்ப்பத்தில் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு வந்த ஏற்பட்ட பிளவின் நேரம் முஆவியா ரலியல்லாஹு அவர்களோட அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் அம்ரு இப்னு ஆஸ் வாப்பா போற நேரம் தன் மகனை பார்த்து சொன்னாங்க, வா எங்களோட போறதுக்கு, வா போறதுக்கு என்று சொல்லி அழைச்சாங்க அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு. இப்ப இவருக்கு ஞாபகத்துக்கு வருது ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, வாப்பா சொன்னதை கேள். அதனால அப்துல்லா இப்னு அம்ரு இப்னு ஆஸ் தன் வாப்பாவோடு சேர்ந்து போக வேண்டிய நிலை ஏற்படுது. அதனால தான் நான் கூஃபால போயிருந்தேன். எப்ப யுத்தங்கள், அது ஜமலா இருக்கலாம் சிஃபீனா இருக்கலாம், எப்ப எங்களுக்கு இடையில யுத்தங்கள் ஏற்பட்டதோ ஹுசைன் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, கண்ணீர் நிறைந்தவர்களாக, நான் உண்மையில் உங்களுக்கு முகம்பத்து வச்சிருந்தேன், ஆனா வாப்பாட பேச்ச கேட்க சொல்லி உங்களோட அப்பா தான் சொல்லி தந்தார், அதனால நான் அந்த யுத்த காலங்கள்ல என் வாப்பாட கண்ணுக்கு படாம மறைந்து கொண்டிருந்தேன், ஏன் வாப்பா ஏதாவது சொல்லியிருந்தால் தாக்க சொல்லியிருந்தால் நான் தாக்க வேண்டி வந்திருக்கும், அதனால நான் உங்களோட கொண்டிருந்த அன்புல முகத்தத்துல அந்த கண்ணியத்துல நான் வாப்பாவுக்கு மறைந்தவனாக இருந்து கொண்டிருந்தேன் சொல்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அன்னையிலிருந்து கனிமாஷ் அவர்களை நான் சுருக்கம் என்ன சொல்லவார் என்றால், அவர்களுடைய கருத்து வேற்றுமையில் இருந்த ஒற்றுமை எங்கள் ஒற்றுமையில இல்லை, சஹாபாக்களுடைய கருத்து வேற்றுமையில இருந்த மன ஒற்றுமை எங்கட கருத்து ஒற்றுமையில மனங்கள் வேற்றுமை, ஒருத்தரை ஒருத்தர் வெறுக்கக்கூடியவர்களாக ஒருத்தரை ஒருத்தர் பகைக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இன்னைக்கு உண்மையில இஸ்லாமிய அழகான ஒரு காட்சி உலகத்திலையும் தெரிந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாத்துக்கு எதிரான சக்திகள் எவ்வளவு முயற்சிகள் செய்து கொண்டிருந்தாலும், அது ஆன்லைன்ல இருக்கலாம் ஆஃப்லைன்ல இருக்கலாம், எப்படி எவ்வாறெல்லாம் முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவைகளுக்கு மாற்றமான காட்சிகள் இந்த முஸ்லீம்களில் தெரிந்து கொண்டிருக்கிறது. முஸ்லீம்களுடைய அஹ்லாக்கில் காட்ட வேண்டும், எண்ணிக்கையில் அல்ல, நான் சொன்னதை போல குவாண்டிட்டி இல்ல குவாலிட்டியில காட்ட வேண்டும். இந்த எத்தனையோ படைகள் தம்மை இஸ்லாமியர்கள் என்று சொல்வதால முஸ்லிம்களுக்கு இழுக்கு, முஸ்லிம்களுக்கு அவமானம், முஸ்லிம்களுக்கு செருபூசுதல் நடக்குது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் சொன்னது போல அல்லாஹ்வுடைய கடமைகள் என்று சொல்வது, அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொல்வது ஹஜ்ஜிக்கு போறது மட்டுமல்ல, உம்ரா செய்வது மட்டுமல்ல, தான தர்மங்கள் செய்வது மட்டுமல்ல, இதனை விட ஒருபடி மேலாக பிதத்துக்களை ஒழிப்பது மட்டுமல்ல, குஃபுர் ஷிருக்கை ஒழிப்பது மட்டுமல்ல, இவற்றை விட மேலான ஒரு விஷயம் நபிமார்களுடைய சரிதையை படிச்சு பாருங்க, சஹாபாக்களுடைய சரிதையை படிச்சு பாருங்க, ஒரு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டது அல்லாஹ்வுடைய ஒரு தலையாய கட்டளை, தொழுகை மூலமா இதுதான் போதிக்கப்படுது. இன்னைக்கு ருக்குல என்ன ஓத வேண்டும், சுஜூதுல என்ன ஓத வேண்டும் என்று நாம கற்ற அளவுக்கு அந்த தொழுகையில உள்ள கொள்கை என்ன, அந்த ஒரு இமாம நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டும். இந்த வழிபடக்கூடிய தன்மை, சஃபில் நாம் எவ்வாறு நிற்க வேண்டும், இந்த ஒற்றுமை, இவைகள் போதிக்கப்படுது. இவைகள் தலையாய கடமைகள், தலையாய கட்டளைகள் அல்லாஹ்வுடைய. இவைகள் எமது வாழ்க்கையில் வராத வரை எமது குவாண்டிட்டி அதிகரித்து கொண்டிருக்கும், எண்ணிக்கை அதிகரிக்கலாம், மாறாக குவாலிட்டி வராது, தன்மை வராது. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பள்ளிகள் நிரம்பி வழியலாம், ஆனால் ஒருத்தருடைய தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்காது. சஹாபாக்கள் ஓதியதை விட அதிகமான திக்ருகள் நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம். எல்லா திக்ருகளும் எல்லா சஹாபாக்களுக்கும் இவ்வாறு தொகுத்து கொடுக்கப்படல, இப்படி சஹாபாக்களுக்கு தொகுத்து கொடுக்கப்படல. என்ன ஓத வேணும், எதை ஓத வேணும், இது காலப்போக்கில் வந்தவர்கள் ஒவ்வொரு சஹாபியா சந்திச்சு கடைசியா தொகுத்தமுக்கு தரப்பட்டது. இதிலே நாம் காட்டக்கூடிய அக்கறையும், இதிலே நாம் காட்டக்கூடிய கவனத்தையும், தொழுகை நல்லா என்ன வச்சிருக்கிறான், அந்த தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுதல், அந்த ஒற்றுமை, மற்றவரை மதிக்கக்கூடிய தன்மை, உலமாக்களை மதிக்கக்கூடிய தன்மை. இன்று பார்த்தால் உலமாக்களுக்கு மத்தியில் பிளவு, படித்தவர்களுக்கு மத்தியில் பிளவு. இன்று நாம் எதை முதல் செய்ய வேண்டும் அதை செய்வதில்லை, மாறாக கீழிருந்து நாம மேல சிந்திக்கிறோம். எனக்கு ஆட்சி வேணும், தலைமைத்துவம் வேணும். ஆட்சியும் தலைமைத்துவமும் தானாக நமது கையில் வந்து சேரும். நாம் எதை செய்ய வேணுமோ அதை செய்தால். சஹாபாக்கள் ஆட்சியையும் அதிகாரத்தையும் வெறுத்தார்கள், அதுக்கு திட்டம் தீட்டவே இல்லை, மாறாக அல்லாஹ் அவர்களுடைய காலடியில் கொண்டு வந்து சேர்த்தான். என் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக நாம் இன்று கொஞ்சம் சிந்திப்போமையாக இருந்தால். இன்று ஒரு கடைசி ஒரு விஷயத்தை சொல்லி நான் இந்த குத்பாவை நிறைவு செய்து கொள்கிறேன். தற்கால முஸ்லிம்களின் நிலைப்பாட்டில் நாம் செல்வாக்கு செலுத்தக்கூடியவர்கள். இது போன்ற மாஷா அல்லாஹ், அல்லாஹ் சில விஷயங்களில் முன்னோடிகளாக இமை வைத்திருக்கிறான். அது கல்வித்துறையிலாக இருக்கலாம், சில கலைகளிலாக இருக்கலாம், எல்மொழியில் ஆளின்களாக இருக்கலாம், செல்வாக்குள்ளவர்களாக இருக்கலாம், அதாவது அமைச்சர்களாக இருக்கலாம், பெரிய பெரிய பதவிகள் உள்ளவராக இருக்கலாம். நாம் இன்று எமக்கு மத்தியில் ஒற்றுமையை உருவாக்க வேண்டும், ஒரு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படக்கூடிய தன்மையை கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்தால் நாளை நமது அல்லாஹ் ஜல்ல ஷானு முஸ்லிம்களின் கையில் ஆட்சியை தருவான். இந்திய முஸ்லிம்களிடத்தில் இந்த தன்மை எப்ப வந்ததோ, சிறுபான்மைகளாக இருந்து இந்துக்களை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்தார்கள் இந்தியாவில். நூற்றுக்கணக்கான வருடங்கள் இஸ்லாமிய ஆட்சி இந்தியாவில் நடக்குது. முஸ்லிம்கள் பெரும்பான்மையா இருக்கல்ல, மாறா சிறுபான்மையா இருந்தார்கள். ஸ்பெயின் இஸ்லாமிய நாடாக மாறியது. ஏன், அன்று தக்குவா உள்ளவர்களாக மக்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் இன்று சில சம்பவங்கள் சொல்லலாம் என்று நினைத்தேன், நேரம் எனக்கு அனுமதி கொடுக்கல. ஒரு சம்பவம், ஆஸ்திரேலியாவில் கடைசியா சென்றிருந்த சில நண்பர்கள் வந்து சொன்னாங்க, தாவாவுக்காக வேண்டி சில வீடுகள் தட்டப்பட்டன, அதுல கடைசியா ஒரு வீடு தட்டப்படுது, அதிலிருந்து ஒரு வயோதிபர் அந்த வீட்டிலிருந்து வெளியில வந்தார். அவர் எப்படி முஸ்லீம் என்று அடையாளம் கண்டது, ஒரு நீளமான சம்பவம் என்றாலும் அடையாளம் காணப்பட்டது. அவர் அழ ஆரம்பித்தார், என்னுடைய எல்லா குழந்தைகளும் கிறிஸ்தவர்களா மாறிட்டாங்க, கிறிஸ்தவர்களோட திருமணம் செய்துட்டாங்க, அவர்களை சந்திக்கிறதுக்குரிய வழிகளும் இவர்களுக்கு இருக்கல்ல, சரி நீங்க வாங்க போலாம் என்று கூப்பிட்டதுக்கு அவர் சொன்னார், எனக்கு இன்னும் ஒரு கவலை இருக்குது என்று சொன்ன அவர் வீட்டுள்ள போய் ஒரு ஒரு குர்ஆன் அல்லது ஒரு ஒரு பிரதி ஒரு ஒரு புக்கை எடுத்து வந்தார். வெளியில ஒரு புத்தகத்தை வெளியில எடுத்து வந்து அதிலிருந்து ஒரு பேப்பரை வெளியில எடுத்து அவர் காட்டுறார், இது என்னுடைய பேர், இது என் வாப்பாட பேர், இது என் அப்பாட பேர், இது அப்பாட வாப்பா, இப்படி சொல்லி 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 என் வாப்பாட 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 வாப்பா சொல்லிக் கொண்டு போறார். கிட்டத்தட்ட 17 அல்லது 18 பரம்பரையில வந்தவர் ஒரு முக்கியமான சஹாபி, ஒரு முக்கியமான சஹாபி, நபியோட நெருக்கமாக இருந்த, நபியோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நெருக்கமாக இருந்த ஒரு சஹாபியுடைய பரம்பரை இன்னைக்கு ஆஸ்திரேலியாவில் அவர்களுடைய வம்சத்தில் முர்த்ததுகள், இஸ்லாத்துக்கு விரோதமானவர்கள், அல்லாஹ்வால் யார் வழிகட்டவர்கள் சொல்லப்பட்டார்களோ அப்படிப்பட்டவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறாங்க. உண்மையில் ரத்தம் கொதிக்க வேண்டிய ஒரு சம்பவம், ஆனா இது ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு சம்பவம். ஆப்பிரிக்காவில் நாடு நாடாக இன்றைக்கு இஸ்லாம் தொட்டு போய்கொண்டிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னதை போல மேல் பார்வையில் இஸ்லாம் வளர்ந்த மாதிரி ஒரு காட்சி தெரிஞ்சாலும், எந்த காலத்தை ரசூலுல்லாஹ் சொன்னார்களோ, ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள், கோடிக்கணக்கான முஸ்லீம்கள் இருந்தாலும் அந்த உலகத்தில் இஸ்லாம் இருக்காது, மாறா முஸ்லீம்கள் தான் இருப்பார்கள். இன்று அந்த காலம் வந்துவிட்டதா என்று பயமுள்ள நிலைக்கு தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அன்பு முஸ்லீம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சிந்திப்போம், செயல்படுவோம், நாம் முதலில் ஒற்றுமைப்படுவோம். செல்வாக்குள்ள நாம், படித்த நாம், எமக்கு மத்தியில் கட்டுப்படக்கூடிய தன்மை, ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் மஷூரா அமைப்பை கொண்டு வருகிறது, நமக்கிடையில் கலந்துரையாடல்கள், புரிந்துணர்வுகளுக்கு மத்தியிலே நாம் செயல்படுவோம் என்று சொன்னால், இன்று மாஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு ஒரு விடிவை ஏற்படுத்தியிருக்கிறான். இலங்கையில முஸ்லிம்கள் என்றும் காணாத ஒரு வகையான ஒற்றுமை இன்று நாம் ஸ்ரீலங்காவில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் யார் யாரையோ காரணமாக வைத்து முஸ்லிம்களை ஒன்று சேர்த்திருக்கிறான். திரும்பவும் நாங்கள் பிளவுபடாமல் மீண்டும் நாங்கள் பிரதேசவாதம் மூலமாக, இயக்கவாதத்தின் மூலமாக, அல்லது வேற ஏதாவது தாவாவுடைய பெயரை சொல்லி சொல்லி, அல்லாஹ் ரசூலுடைய பெயரை சொல்லி நாங்கள் பிளவுபட்டுக் கொண்டிருந்தோம். ஆனால் வரக்கூடிய எதிர்காலத்தில் இன்ஷா அல்லாஹ் நாம் ஒன்றுபடுவோமே ஆனால், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எம்மின் மூலமாக இலங்கையை மர்கஸாக வைத்து முழுதளத்திலையும் தீன் பரவுறதுக்கும், இஸ்லாம் வளர்றதுக்கும், தரங்கள் இஸ்லாத்துடைய தரம் தன்மை உயர்வதற்கும் அல்லாஹ் காரணமாக்கலாம். அப்படிப்பட்ட முஸ்லிம்களாக, அப்படிப்பட்ட நல்லடியார்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين.